ஓம் சாந்தி. இன்றைக்கு பரமாத்மாவுடைய மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, இனிய குழந்தைகளே, ஆத்ம உணர்வு உங்களை உலக அதிபதிகளாகவும், சரீர உணர்வு தேக உணர்வு என்பது உங்களை ஏழையானவர்களாகவும் ஆக்குகின்றது என்று சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னாக்க, ஆத்ம உணர்வுக்கும் தேக உணர்வுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் என்று சொன்னார். இப்போ நம்ம ஆத்ம உணர்வில் இருக்கிறோமோ, நாம் நமக்குள்ளார இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை அனுபவம் செய்கிறோம். நமக்குள்ளாரிய ஆள் மனதில், ஆத்மாவில் அமைதி இருக்குது, அன்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சக்தி இருக்குது, தூய்மை இருக்குது, எல்லாமே இருக்கின்றது. ஆனால் அதை நாம் இப்போது அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம், நாம் அகநோக்காக சென்று நமக்குள்ளார இருக்கிற பொக்கிஷங்களை அனுபவிக்காமல் இருக்கிறோம். அதனால் ஆத்ம உணர்வை நாம் பயிற்சி செய்ய செய்ய நம்ம இந்த உலகத்துக்கு அதிபதியாக ஆகுவோம் என்று சொன்னால், நம்மிடம் இருக்க அந்த பொக்கிஷங்களை நாம் பயன்படுத்தி அதே நேரத்தில் பிறருக்கும் அதை இந்த இயற்கைக்கும் அதனை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஒரு வள்ளலாக இருக்க முடியும். அமைதி, அன்பு, சந்தோஷத்தை நான் மட்டும் அனுபவம் செய்யாமல் பிறருக்கும் கொடுப்பதோடு இந்த பஞ்ச தத்துவங்களுக்கும் நான் கொடுக்கக்கூடியவராக இருப்பேன். அப்போ உலக அதிபதியாக யார் வர முடியும் என்றால், உலகத்துக்கு உபகாரியாக இருந்து உலகத்துக்கு நன்மை செய்வரவங்க தான் உண்மையில் இந்த உலகத்துக்கு அதிபதிகளாக ஆக முடியும் என்று பரமாத்மா கூறுகின்றார். ஆக இப்போது நாம் தேக உணர்வில் இருக்கிறதுனால ஏழைகளாக இருக்கிறோம். ஏழைகள் என்று சொன்னால், அதாவது நம்மகிட்ட ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறோம். அதற்கு காரணம் அறியாமை. நம்மகிட்ட ஒன்று இல்லைன்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். அறியாமையின் காரணத்தினால அந்த மாதிரி நினைக்கிறோம். அதுக்கு அடிப்படை காரணம், நான் உடல் என்ற உணர்வில் இருக்கிறேன். உடலில் ஒன்றும் இல்லை, உடலில் அந்த சக்தி இல்லை. ஆத்மாவில் தான் சக்தி இருக்குது, ஆத்மாவில் தான் அன்பு இருக்குது, ஆத்மாவில் தான் அந்த அமைதியும் இருக்கிறது. உடலில் அமைதி இல்லை, அன்பு சக்தி இவையெல்லாம் உடலில் இல்லை. உடல் வந்து ஒரு ஜடம், இந்த உடல் வந்து ஒரு கருவி, ஒரு பொருள், பஞ்ச தத்துவத்தால் ஆன ஒரு ஜட பொருள் தான். அதில் எந்த உணர்ச்சிகளும் கிடையாது. அந்த உணர்ச்சிகளை இந்த உடலில் காட்டுவது, இந்த உடல் மூலமாக வெளிப்படுத்துவது அந்த ஆத்மசக்தி தான். அதனால் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் இறக்கும்போது அந்த இறந்த உடலில் எந்த ஒரு அசைவுகளுமோ உணர்வுகளுமோ அன்போ அமைதி அதிர்வுகளோ எதுவும் இருப்பதில்லை. ஒரு காலியான ஒரு வீடு போல் இருக்கின்றது. அங்கினால தான் தந்தை சொல்கிறாரு, ஆத்ம உணர்வு பயிற்சியில் போகும்போது நம்ம எல்லா ஆத்மீக குணங்களை அனுபவம் செய்து அதை நாம் அனுபவித்து பிறருக்கும் அந்த அனுபவத்தை கொடுக்க முடியும். அப்போது நாம் வள்ளலாக இருக்க முடியும், நன்மை செய்வராக இருக்க முடியும், உலக உபகாரியாக இருக்கணும், உலக அதிபதியாகவும் ஆக முடியும். ஆகையால் ஆத்ம உணர்வு பயிற்சி செய்வது முக்கியம் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் இந்த ஆத்ம உணர்வு பயிற்சி, அதாவது உடலை மறந்த நிலையில் சரீரமற்ற நிலையை எப்படி நாம் பயிற்சி செய்வது என்பதற்கும் ஒரு இலகுவான வழியை காட்டுகிறார். அதாவது நாம் இந்த உடலில் ஆரம்பத்திலிருந்து இருக்கவில்லை. இந்த உடலில் முதல்ல வந்து வேறு பொறியில் இருந்து பிறகு இந்த பிறவி எடுக்கும்போது இந்த உடலுக்குள்ளார வந்து பிரவேசம் செய்தோம். அதாவது இந்த ஒரு குழந்தை சிசுவில் வளரும்போது, சிசுவாக கருப்பையில் வளரும்போது, மூன்றாவது அல்லது நான்காவது மாதத்தில் தான் அந்த ஆத்மா அந்த குழந்தையின் உடலுக்குள்ளார பிரவேசம் செய்யும். அப்போ அந்த நேரத்தில் அது பிரவேசிக்கும் போது தான் அதனால் அசைய முடியும், குணாதிசயங்களெல்லாம் கொண்டு இருக்கும். அது வரைக்கும் அந்த உடல் வந்து ஒரு சதையை போல தான் வளர்ந்து கொண்டு இருக்கும். அந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு பிறகு ஆத்மா அதில் புகுந்த பிறகு தான் அதனுடைய ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய உருவ அமைப்புகள்லாம் தெளிவாக உருவாக்கப்படும். அந்த ஆத்மாவனுடைய சம்ஸ்காரத்துக்கு ஏற்ப, குணாதிசயத்துக்கு ஏற்ப அந்த உருவம் உருவாக்கப்படும். அதனால் நாம் இந்த உடலில் இப்போது புகுந்து இந்த உடல் வழியாக நம் பாகத்தை நடித்து கொண்டு இருக்கிறோம். இந்த உடல் என்பது ஒரு வேஷம், நமக்கு கொடுக்கப்பட்ட பாகத்தினுடைய வேஷத்தை நம்ம போட்டு நடிக்கின்றோம். ஆக நான் ஒரு நடிகன் என்ற உணர்வு இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் இந்த பூமியில் நடிக்க வந்திருக்கேன், என் பாகத்தை இப்போ இந்த உடல் மூலமாக நடிக்கிறேன். நம்ம பாவத்தை செய்த பிறகு நாம் இந்த உடலை விட்டு விலகி திரும்பவும் நம்முடைய உண்மையான வீடான ஆத்மலோகத்துக்கு சிந்தனையை கொண்டு போயிடணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு பயிற்சி எப்போ அடிக்கடி செய்கிறோமோ அப்போது நாம் உடலை மறந்த நிலையில் சரீரமற்ற நிலை, பாடியில ஸ்டேஜ் என்று சொல்லுவாங்க, அதை அடிக்கடி பயிற்சி செய்யும்போது ஆத்மனோர் பயிற்சி எளிதாக நாம் கொண்டு இருக்க முடியும் என்று சொல்கிறார். ஆக அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த உடலை விட்டுட்டு ஒரு நேரம் போகும்போது கூட நமக்கு அது கஷ்டமாக தெரியாது. பட்டிலிருந்து நாம் விலகி இருக்க முடியும். உடல் மீது இருக்கும் பற்று, உடலால் வரக்கூடிய உறவுகளில் இருக்கும் பற்று எல்லாத்தையும் நாம் வெற்றி கொள்ள முடியும். ஆக ஒரு காரியத்தை நம்ம செய்து முடித்த பிறகு நாம் திரும்பவும் நம்ம சிந்தனையை ஆத்மலோகத்துக்கு கொண்டு போய் அங்கு பரமாத்மாவோடைய கனெக்ஷனில் கொண்டு வந்துடணும் என்று தந்தை சொல்கிறார். அந்த மாதிரியான உணர்வு பயிற்சிகள்லாம் நம்ம செய்து கொண்டே இருந்தோம்னா ஆத்மாவை காக்கக்கூடிய பயிற்சியும் நம்ம வளர்த்து கொள்ள முடியும். நாம் முதல்ல ஆத்மான்ற பயிற்சியை வளர்த்து கொள்ள வேண்டும். பிறரையும் நாம் ஆத்மாக்களாக பார்க்கும் பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இந்த பயிற்சியெல்லாம் நம்ம செய்யும்போது நமக்குள்ளார இலகுவாக தூய்மை நிலை ஏற்படும். ஏன்னா ஆத்மாவில் இருந்தால் தான் நம்முடைய பார்வையும் தூய்மையாக இருக்கும். இந்த தேகத்தை பார்க்கும்போது தேகத்தின் கவர்ச்சியும் கெட்ட சிந்தனைகளும் வரும், விகார சிந்தனைகள்லாம் வருது. அதனால் தந்தை என்ன சொல்கிறாருன்னா, குற்ற பார்வை குற்ற எண்ணங்கள்லாம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் சரீர உணர்வு, தேக உணர்வு என்றதை கூறுகின்றார். அதனால் நம்ம பாவத்தை செய்யறோம். இந்த உலகத்தில் நிறைய பேர் பாவம் செய்கிறதுக்கு காரணமே தேக உணர்வு, அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு அறியாமை என்பதாகும். அதே நேரத்தில் நம்மளுடைய தரம் ஆரம்பத்திலிருந்து படிப்படியாக குறைந்து கொண்டே வருகின்றது. ஆரம்பத்தில் சத்தியுகத்தில் நாம் தெய்வீக நிலையில் தூய்மையான நிலையில் இருந்தோம். படிப்படியாக போக போக நம்மளுடைய தூய்மை நிலை குறைந்து கொண்டே போகின்றது. அப்போது கடைசியில் நாம் முழு தூய்மையற்ற நிலையில் வந்துடுறோம், முழுமையாக தேக உணர்வு நிலையில் வந்துடுறோம். அதனால தான் தந்தை இப்போது சொல்கிறாரு, ஆத்ம உணர்வு பயிற்சியில் நீங்கள் போக வேண்டும், அதுதான் சத்தியமான நிலை, நம்முடைய உண்மையான நிலை ஆத்மா என்பதை நமக்கு விளக்கி சொல்கிறார். ஆக இந்த ராவணன் என்று சொல்லப்படக்கூடியது என்னென்றால் அந்த விகாரங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா ராவணனை எரிப்பாங்க, இந்த சீரா என்று சொல்லுவாங்க. அதனால் அதாவது இந்த நவராத்திரியில் கடைசி நாளில் விஜயதசமி என்று சொல்லுவாங்க தென்னாட்டில். அதே நேரத்தில் வடக்கில் வந்து தசீரா என்று சொல்லி ராவணனை இந்த காகிதத்தால் செய்து எரிப்பார்கள். ஆக அந்த மாதிரி எரிப்பதுக்கு காரணம் என்னன்னாக்க, அவர்கள் பரமாத்மாவை வந்து நினைவு செய்து நாம் இந்த விகாரங்களை வெற்றி கொள்கிறோம் என்பதன் அடிப்படையில் அந்த ராவனுடைய உருவ சிலையை, பத்து தலை ராவணனை உருவாக்கி இந்த பேப்பரில் உருவாக்கி நெருப்பு வச்சு எரிப்பாங்க. ஆனாலும் ஒவ்வொரு வருஷம் எரிக்கிறாங்க, ஆனாலும் இந்த ராவணன் இந்த விகாரங்கள் எழுந்து போனதாக இல்லை. ஒரு வருஷம் அதை எரிச்சிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அதை எரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா. ஆனாலும் ஏன் ஒவ்வொரு வருஷம் எரிக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இந்த விகாரங்கள் என்ற ராவணன் இன்னும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். எல்லாருடைய வாழ்க்கையில் அவன் அதிகமான துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். உண்மையில் இந்த ராவணன் சொன்னாக்க இந்த அஞ்சு விகாரங்கள், காமம், கோபம், பேராசை, பற்று, இதையெல்லாம் வந்து மனிதனை தீய வழியில் தீய காரியங்களை செய்கிறதுக்கு தூண்டுகின்றது. இவையெல்லாம் ஒரு பேய் போல ஒரு அசுர குணங்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இது மனிதனை வந்து கெட்ட வழியில் கெட்ட செயல்களை செய்கிறதுக்கு தூண்டுகின்றன. இந்த விகாரங்களை நாம் எப்படி வெற்றி கொள்ள முடியும் என்றால், பரமாத்மாவுடைய நினைவின் மூலம் மட்டும்தான் நம்ம இந்த தீய குணங்களை நாம் வெற்றி கொள்ள முடியும். இறைவனுடைய அந்த தூய்மையான சக்தியை கொண்டு நாம் இந்த விகாரங்களை, தீய குணங்களை வெற்றி கொள்ள முடியும். அது மாதிரி யார் முயற்சி செய்கிறாங்களோ, அப்படிப்பட்ட உண்மையான முயற்சி செய்கிறவங்க தான் சொர்க்கத்தில் உயர்ந்த நிலையை அடைகிறாங்க. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயண் என்று அங்கே அழைக்கப்படுகிற சக்கரவர்த்தியாக இருக்கிறவங்க உண்மையில் இந்த நேரத்தில் மிக உயர்ந்த கர்மங்களை செய்து, தூய்மையான கர்மங்களை செய்து சொர்க்கத்தில் வந்து அந்த ஒரு அரச பதவியை அடைஞ்சாங்க. அதற்கு அடிப்படை என்னென்னா, இந்த காலகட்டத்தில் இந்த சங்கமயத்தில் அவர்கள் பரமாத்மாவுடைய சிறுமத்தை கட்டளையை பின்பற்றி தூய்மை நிலை ஆனார்கள். அதே நேரத்தில் அவங்க ஆத்ம உணர்பயிற்சியை முழுமையாக செய்து ஆத்ம நிலையை அடைந்ததுனால அவங்க தூய்மையை அடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, சிவன் சங்கர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று என்று பக்தி மார்க்கத்தில் சொல்கிறாங்க. உண்மையில் கடவுள் யார் என்பதை யாரும் இப்போது அறியாமல் இருக்கிறாங்க. எந்த தெய்வத்தையும் அவங்க கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பரமாத்மா என்ன விளக்கி சொல்கிறாருன்னா, சிவ பரமாத்மா அவர்தான் உண்மையான கடவுள். சங்கர் ரூபம், அதாவது கழுத்தில் பாம்பு மாலையாக அணிந்து கொண்டு சிவன் பார்வதியாக சொல்லப்படுகின்ற அந்த சங்கரர், அவர்தான் சிவன் என்று சொல்லி தவறுதலாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் அவர் நிராகாரமானவர், அவருக்கு சொந்த உடல் கிடையாது, அவர் ஒளி ரூபமானவர், ஜோதி ரூபமானவர். அதனால தான் அவரை லிங்க ரூபத்தில் வச்சு வழிபாடு செய்கிறாங்க. அதே நேரத்தில் சங்கருக்கு ரூபம் இருக்கிறது, அவர் சூட்சும வதன வாசி, அதாவது பரமாத்மா வந்து ஆத்ம லோகத்தில் இருக்கிறாரு, ஆக உச்சியில் இருக்கார். ஆனால் பிரம்மா விஷ்ணு சங்கர் என்று சொல்லப்படக்கூடிய தேவர்கள் சூட்சும வதனத்தில் தேவதை உலகத்தில் இருக்கிறாங்க. அது இரண்டாவது உலகம். பிறகு மண் உலகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள், தேவர்கள் இருக்கிறார்கள். அப்போ சூட்சும வதன வாசியாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் அவர்களுக்கும் அசுரியான உலகத்தில் ஆத்மலோகத்தில் பரந்தாமத்தில் ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் பெரியது என்று சொல்கிறார். அதே நேரத்தில் கிருஷ்ணரையும் கடவுள் என்று சொல்கிறாங்க. அவர் 84 பிறவிகள் எடுக்கிறார். அவருக்கு தாய் தந்திர இருக்காங்க. அவர் வந்து தேக உருவத்தை இங்கே மண்ணுலகத்தில் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவரையும் கடவுள் என்று சொல்வது தவறு என்று சொல்கிறார். அங்கே பக்தி மார்க்கத்தில் எல்லாவற்றையும் அவங்க குழப்பை விட்டுருக்காங்க. அதனால் எந்த ஒரு தெளிவும் இல்லாதனால நாம் தூய்மை நிலை அடையாமல் இருக்கிறோம். அங்கே பரமாத்மா என்ன சொல்கிறாரு, அவர் தான் பதித்த பாவனர். அவர் யார், தெய்வங்கள் யார், சூட்சும உலக தெய்வங்கள் யார் என்பதெல்லாம் விளக்கி சொல்கிறார். அந்த விளக்கங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நாம் சரியான யோகத்தை அவரோடு வைக்க வேண்டும். அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு, அதாவது ஒரு பிரசிடெண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா. பிரசிடெண்ட் வந்து அவர் அவருடைய தராதரம் வேறு, அதே நேரத்தில் ஒரு பிரதமராக இருக்கிறோடைய நிலை வேறு இல்லைங்களா. எல்லாம் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அதுபோல தான் பரமாத்மாவுடைய நிலையும் தேவர்களுடைய நிலையும் சூட்சுமலோக தெய்வங்களுக்கும் உள்ள நிலையும் வேறு வித்தியாசமாக இருக்கிறது என்பது பரமாத்மா விளக்கி சொல்கிறார். எல்லாம் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. பக்தியில் எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இந்த குழப்பத்தில் எல்லோரும் இருக்கிறதுனால தான் அவங்க அவங்களுடைய பாவ வினைகளை எரிக்க முடியாமல் இருக்கிறது, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அங்கே பரமாத்மா என்ன சொல்றாரு, ஆத்மலோகத்தில் இருக்கக்கூடிய அசுரியான அதே நேரத்தில் எந்த ஒரு தேக உருவமும் கொள்ளாத ஜோதி பிந்துவாக இருக்கிற பரமாத்மா நினைத்தால்தான் நம்முடைய பாவங்கள் எரிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாருனாக்கா, இப்போ நாம் வந்து பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கிறோம், அதே நேரத்தில் பரமாத்மாவுடைய குழந்தைகளாகவும் இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் எந்த ஒரு ராஜ்யமும் இல்லை. இந்த நேரத்தில் கலியுகத்திலையும் ராஜ்யம் இல்லை, சங்கமயமாக இருக்கக்கூடிய இந்த கடவுளுடைய குழந்தைகளாக நாம் ஆகியிருக்கிறோம். இதுவரை ஒரு குலம் என்று சொல்கிறார், ஆனால் இது வந்து ஒரு ராஜ்யம் இல்லை. ஏனென்றால் இங்கே எந்த ஒரு யாருமே வந்து ராஜா ராணியாகவோ ஒரு குடிமகனாகவோ இல்லை. அதனால் ஒரு ராஜ்யம் இப்போது இல்லை. ராஜ்யம் வந்து சொர்க்கத்தில் தான் உருவாக்கப்படுகின்றது என்று சொல்கிறார். தேவர்கள் வந்து எந்த விகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க சொர்க்கத்தில். அவர்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. காரணம் வந்து இந்த காம விகாரம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் இதெல்லாம் வந்து அங்கே இருப்பதில்லை. இன்றைக்கு வந்து முக்கியமாக அவர் ஆத்ம உணர்வு பயிற்சி நம்ம செய்யும்போது நமக்கு விகாரமான எண்ணங்களோ பார்வையோ எதுவுமே இருக்காது. தூய்மை நிலையை நம்ம அடைய முடியும். அப்படிப்பட்ட தூய்மை நிலையை அடைவதற்கு நமக்கு நிச்சயமாக தைரியம் இருக்க வேண்டும். ஏனென்றால் தைரியம் இல்லாமல் நம்ம தூய்மை நிலை அடையிறது கஷ்டம். ஏனென்றால் சிலர் என்ன ஆகிடுறாங்கன்னாக்கா அவங்க பற்றில் வந்துடுறாங்க. பற்றில் இருக்கும்போது கழிவுக மனிதர்கள் இந்த பௌதிக பொருட்கள் மீதெல்லாம் பற்று இருக்கும்போது நாம் அந்த தைரியத்தை கொண்டு இருக்க மாட்டோம். தூய்மையாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு அந்த தைரியத்தை கொண்டு இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து திரும்பவும் வந்து அந்த கழிவு நிலையிலேயே போயிடுவாங்க. தூய்மை நிலை அடையிறதுக்கு தைரியம் அதிகமாக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். அதே நேரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சகோதர சகோதரிகளாக நினைக்கும் போது கூட விகார சிந்தனைகள் விகாரமான பார்வையெல்லாம் ஏற்படுதாம். ஆகினால அதனால தான் தந்தை பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, அனைவரையும் சகோதரர்கள் மட்டுமின்றி ஆத்மாக்கள் மட்டுமின்றி பாருங்கள், எல்லாரையும் ஒரு ஒளி புள்ளியாக பாருங்கள். அப்போது உங்களுக்கு தூய்மையான பார்வை இருக்கும். யாரையும் பார்க்கும்போது தூய உணர்வுகள் பார்வை எல்லாம் இருக்கும், தெய்வீக தன்மை இருக்கும். இந்த விகாரங்கள் எதுவுமே இருக்காது, கெட்ட சிந்தனைகள் எதுவும் வராது, தேகத்தின் மீது கவர்ச்சி ஏற்படாது என்று சொல்கிறாரு. அதுக்கு பயிற்சி செய்கிறதுக்கு கூட என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடலை வந்து ஒரு ஆடையாக கருதுங்க, இந்த ஆடையை நாம் அணிந்து கொண்டு இருக்கிறோம், பிறகு இதை விளக்கிட்டு வீடு போய் சேருவோம். அதே நேரத்தில் இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த உடலை எந்த காரியத்துக்கும் பயன்படுத்தின பிறகு அந்த உடலிலிருந்து நாம் விலகி ஆத்மலோகத்தில் நம்ம சிந்தனையை கொண்டு போய் பற்றட்டு நிலையில் அதான் டிட்டாச் ஸ்டேஜில் நம்ம இருக்கிறதுக்கு பயிற்சி செய்யுங்க என்று சொல்கிறார். அந்த மாதிரியான பயிற்சி நம்ம செய்யும்போது நாம் விகாரங்கள் எற்றவர்களாக, அதாவது வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லும்போது விகாரங்கள் இல்லாத ஒரு நிலை, கர்மத்திற்கு நிலையை நம்ம அடைய முடியும். ஆக அந்த மாதிரியான விகாரங்களை எல்லாம் வெற்றி கொள்கிற நிலை ஏற்பட வேண்டும் என்றால் நாம் பல விதமான சோதனைகளை நாம் சகித்து கொள்ள வேண்டும். தூய்மை நிலை அடைகிறதுனா சாதாரணமான ஒரு நிலை அல்ல, ஆனால் அது நல்ல பெரிய ஒரு பலனையும் கொடுக்கக்கூடியது. ஏன்னா தூய்மை நிலை அடையும் போது அதீந்திரிய சுகத்தை பேரானந்தத்தையும் அனுபவம் செய்ய முடியும். ஆனால் அந்த கொஞ்சம் கவனம் செலுத்தி நாம் தூய்மையை பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் நாம் இப்போ தூய்மை என்பதை தந்தைக்கிட்டமிருந்து ஆஸ்தியாக பெறுகிறோம். தூய்மை என்பது நமது ஆஸ்தி பாருங்க. பரமாத்மா நமக்கு தூய்மையை ஆஸ்தியாக கொடுக்குறாரு. அதே நேரத்தில் இந்த ஞானம் யோகத்தில் யார் கெட்டிக்காரங்களாக இருக்கிறாங்களோ, யார் வந்து சக்தி வாய்ந்த ஞானம் யோகத்தை கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்களுக்கு நிறைய அற்புதமான சாதனைகளே செய்யக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காந்திஜியை கூட ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் வந்து ராமராஜ்யம் வேண்டும், சொர்க்கம் வேண்டும், இந்த உலகத்தை வந்து அதே நேரத்தில் இந்தியாவை வந்து தூய்மையான அமைதியான சந்தோஷமான ஒரு உலகமாக மாற்ற வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்தார். ஆனால் அவர் அந்த ஆத்ம உணர்வு நிலையை எப்படி கொண்டு வருவது, அதனால் எப்படி தூய்மையான சொர்க்கமான உலகத்தை படைக்க முடியும் என்று அவரால் சொல்ல தெரியாது. ஏனென்றால் அவருக்கு இந்த உலகத்தை உலக நாடகத்தை பற்றி தெரியாது. ஆக உண்மையில் நம்ம அந்த ஆத்ம உணர்வில் எப்படி இருக்குது என்பதை பரமாத்மா ஒருவரால் தான் நமக்கு போதிக்க முடியும். ஏனென்றால் அவர் தான் சதா அந்த சச்சித் ஆனந்த நிலையில் ஆத்ம உணர்வு நிலையில் இருக்கக்கூடியவர். அவரால் மட்டும்தான் வந்து நம்ம அனைவரையும் ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்க முடியும் என்று சொல்கிறார். அப்போது தான் நம்மளுடைய குணாதிசயங்களும் தூய்மையானதாக மாறும் என்று சொல்லுகின்றார். முழு திவ்ய குணங்கள் நிறைஞ்சவர்களாக நாம் இப்போ ஆக வேண்டும் என்று தந்தை சொல்லுகின்றார். அது நேரத்தில் நாம் அந்த ஆசீர்வாதத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, நாம் வந்து ஒரு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டசாலியாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு நாம் அடிப்படையாக என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் வர வேண்டும் என்றால் நாம் எல்லாம் நமது சுய ராஜ்யத்துக்கு உரிமையானவராக இருக்க வேண்டும். அதிர்ஷ்டசாலி என்று சொன்னால் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும், நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் பொக்கிஷங்களும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதற்கு அடிப்படை என்னென்றால் எப்போ வந்து நாம் சுய ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிறகு எதிர்காலத்தில் நாம் உலகராஜ்யத்தை ஆள்றதுக்கான உரிமை பெற முடியும். அப்போ சுயராஜ்யத்தை ஆள்வது என்றால் நம்முடைய மனம், புத்தி, குணங்கள் மற்றும் இந்த ஐம்புலன்கள் இதெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வைத்திருக்க வேண்டும். அது எந்த விகாரத்திலையும் விழுந்துடக்கூடாது. வந்து தூய்மையாக இருக்க வேண்டும், வார்த்தைகள் தூய்மையாக இருக்க வேண்டும், செயல்கள் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும், இந்த புலன்கள்லாம் தூய்மையாக செயல்பட வேண்டும். மனமும் தூய சிந்தனைகளும் புத்தி குணங்கள் எல்லாமே தூய்மையான நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும், அந்த தூய உலகத்தில் அதிபதியாக ஆக முடியும் என்று தந்தை சொல்கிறார். அதுக்கான பயிற்சி நாம் இப்போ செய்யும் போது நாம் எதிர்காலத்தில் உலக அதிபதிகளாக ஆகிறதுக்கான உரிமை பெறுவோம் என்று சொல்கிறாரு. அப்படிப்பட்டவர் தான் வந்து பாக்கியசாலி ஆத்மாக்களாக இருக்க முடியும். சுய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார விகாரத்துக்கு அடிமையாகாமல் தூய்மையான நிலையில் வைத்து கொள்ளும்போது தூய உலகத்திலேயே நாம் அதிபதியாக ஆகிறதுக்கு உரிமை பெறுவோம் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த உலகத்துக்கு நல்ல அதிர்வுகளை நல்ல சக்தியை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் எந்த விதமான பற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும், பற்றற்ற நிலையில் எல்லாத்திலையும் மீது வைராக்கியம் இருக்க வேண்டும். வைராக்கியம் இல்லை என்றால் நாம் வந்து இந்த உலகத்துக்கு சேவை செய்ய முடியாது. எனக்கே ஆசைகள் எல்லாம் நிறைய இருந்ததுன்னா நான் எப்படி வந்து இந்த உலகத்துக்கு அருள் ஆசைகளை கொடுக்க முடியும்? என்னுடைய ஆசைகளே நான் பூர்த்தி செய்கிறதுக்கு தான் நான் சிந்தனைகள் எனக்கு ஓடிக்கொண்டு இருக்கும். ஆக மற்றவுடைய துன்பத் துயரத்தை நாம் போக்க வேண்டும் என்ற சிந்தனை ஏற்படாது. அதனால் நமக்குண்டு எதையும் நாம் அதாவது அழகுப்பட்ட விஷயங்களில் நாம் ஆசைகளை கொண்டு இருந்தோம்னா எல்லையற்ற விஷயங்களை நாம் பெற முடியாமல் போயிடுவோம். ஆக மண்ணுலக ஆசைகளிலிருந்து நம்ம விலகி அதிலிருந்து நாம் வைராக்கியத்தை கொண்டு இருக்கும்போது நாம் ஆன்மீக வருமானத்தை நிறைய ஈட்டிக்கொண்டு பிறருக்கு அந்த ஆன்மீக வருமானத்தை கொடுக்க முடியும். ஆன்மீக வருமானம் சொன்னால் இந்த திவ்ய குணங்கள், ஆன்மீக சக்திகள், இந்த ஆன்மீக ஞானம் இதையெல்லாம் நாம் நிறைய நிறைச்சி கொள்ள முடியும். அதுக்கு இந்த மண்ணுலக ஆசையிலிருந்து நமக்கு வைராக்கியம் இருக்க வேண்டும், பற்றற்ற நிலை இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஓம் சாந்தி.